நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். வாழ்க்கையில எல்லா சௌரியங்களையும் பெற்று நல்லபடியா இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு இதெல்லாம் தேவைதான். பள்ளி படிப்பை முடிச்சிட்டு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் மேற்படிப்பை தொடர முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை காண்பித்துக் கொடுக்கிறார் இளம் தொழிலதிபர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
வணக்கம் நண்பர்களே. எல்லா இளைஞர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனவு உண்டு, ஒன்னு படிச்சு நல்ல செட்டில் ஆகணும், அரசு உத்தியோகம் அல்லது கார்பரேட் செக்டர். ஆனா தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கறது வந்து மிகச்சிலருடைய கனவு தான். தொழில் முனைவோர் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கும் போது கேட்கவே வேண்டாம், ஒரு பயம் இருக்கும். அப்பா அந்த லைன்ல இருந்தா, தாத்தா லைன்ல இருந்தா ஈஸியா வந்துடலாம். இப்ப நம்ம நிலையத்துக்கு டாக்டர் செந்தில்குமார் வந்திருக்கிறாரு. பேசிக்கலி ஹீ இஸ் எ வெட்டினரி சர்ஜன். ஆனா அதுல இருந்து அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ்ல இருந்துட்டு இருக்கிறாரு. எப்படி இதுக்கு வந்தாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார்,
வணக்கம்ங்க. இந்த நிலையத்துக்கு வந்ததுல மிக்க மகிழ்ச்சி. என் பேர் செந்தில்குமார்ங்க. என்னுடைய இந்த தொழில் பிரயாணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சின்னதா ஒரு முன்னுரை மாதிரி நான் வழங்குறேங்க. இது கிட்டத்தட்ட நான் 15 வருஷம் ஆச்சு என்னுடைய தொழில் அனுபவம். 1994 நான் வந்துட்டு வெட்டினரி கிராஜுவேஷன் முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு உத்வேகம் ஒண்ணு வந்தது. அதாவது நம்ம வந்து சுய தொழில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு.
அதாவது நீங்க படிச்சதே வெட்டினரி சர்ஜன் தான், அப்ப உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்ல. நீங்க அதையே நீங்க கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்காக வந்து நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதுக்கு காரணமானவங்க, அதை பத்தி சொல்லிட்டு சொல்லுங்களேன்.
ரொம்ப நல்ல கேள்வி. நான் வந்து தொழிலுக்குள்ள வரணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே வந்து என்னுடைய தந்தை. அவர் வந்து விவசாய பல்கலைக்கழகத்துல வந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியா இருந்தாரு. அது வந்துட்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது. எங்க நாங்கள் கூட பிறந்தவங்க 3 பேர். ஸோ பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலையும் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிற ஒரு கனவு ஏற்பட்டது. அதனால தான் வந்து நான் வந்து பிசினஸ்க்குள்ள போகணுங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தேங்க. நான் அது
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்பா வந்து அரசு அதிகாரி, ஆனா நான் வந்து மாறுபட்ட கருத்தை எடுத்தது காரணம் வந்து வேற ஃபீல்டில் வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய முதல் அனுபவம் அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
என்ன தொழில், என்ன வேலை செய்யணும்னாலும், படிச்சு முடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதுனாலும் சரி, தொழில் முனைவர் அப்படின்னாலும் சரி, நமக்கு எதுனாலுமே முதல்ல அனுபவம் தேவைங்க. ஸோ கிராஜுவேட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2.5 வருஷம் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹேச்சரிஸ்ல வந்துட்டு தமிழ்நாடு டிவிஷனுக்கு ஃபுல்லா ஒரு பொறுப்பாளரா நான் அதுல பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். நான் அதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னாங்க, முதல்ல 6 மாசம் நான் படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற கனவுல எனக்கு கிடையாதுங்க. படிச்சு முடிச்சாச்சு சம்பாதிக்கணும். எத்தனை நாள் தான் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம சுமையா இருக்கிறோம் அப்படின்றதுல இருந்து வெளிவரணுங்கிறக்காக நம்ம முதல்ல சம்பாதிக்கணுங்கிறக்காக போய் அந்த கம்பெனியில வேலையில சேர்ந்தேன். 6 மாச காலத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம், ஏன் நாமளும் இவங்களை மாதிரி ஒரு தொழிலதிபரா ஒரு காலத்துல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தேன். டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் அந்த கண்ணோட்டத்தில் நான் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து முதல்ல அடிப்படையாக நம்ம கற்றுக்கணும், முதலாளி ஆகணும் அப்படின்னா முதல்ல வேலைக்காரனாக இருக்கணும், முதல்ல வேலைக்காரனாக இருந்தால் தான் முதலாளி ஆக முடியும், நம்ம கஷ்டங்கள் என்னங்கிற நாம வந்து ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனேங்க. நான் வேலை செய்ய செய்ய வந்துட்டு சாதகங்களை பார்க்கறத விட தொழில் செஞ்சால் அதில் என்ன பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் முதல்ல பார்க்கறக்க ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு 2.5 வருஷத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே படித்து முடிச்சு வந்தோடனே வெளி உலகம் அனுபவம் இல்லாத காலத்திலேயே எனக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிசினஸும் என்னுடைய பொறுப்பில் அந்த நிர்வாகம் எங்கிட்ட கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் நான் வந்து என்னுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மாத்திரம் முதல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணி 6 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய ரெசிக்னேஷன் கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வாரமே நான் 6 மாசம் காலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரத்திலேயே என்னுடைய தனி தொழில நான் ஆரம்பிச்சேங்க.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு தொழில் முனைவோர் ஆறதுக்கு முதல்ல வேலையை கத்துக்கணும், வேலையை கத்துக்கிட்டாதான் முதலாளி ஆக முடியும்னு சொன்னீங்க. ஒரு தொழில உள்ள சாதகத்தை விடவும் பாதகம் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க. ரிஸ்க் ஃபேக்டரியும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு மனநிலைனா, ஒரு தொழில் பண்ணா என்ன வந்து லாபம் இருக்கும் அப்படின்னா எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரியோ பாதகத்தையோ யாரும் வந்து சரியா கணிக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல. அது இல்லாம உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, அப்பா ஆனாலும் சரி பிரதர்ஸ் ஆனாலும் சரி வெல் செட்டில்டு ஃபேமிலிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம். அவங்க எந்த வகையில உங்களுக்கு உதவியா இருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்க. உங்க யூனிட் நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க?
அதாவது இதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குங்க நீங்க சொன்னதுல. அதாவது ஃபேமிலி வந்து வெல் செட்டில்டு, அதுல வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அடிப்படை தேவை எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க வீட்டுல. ஆனா நம்மளுக்குள்ள ஒரு தேடல் அப்படிங்கறது இருந்தாதான் அடுத்த ஒரு தட்டுக்கு நம்ம ஏறி போக முடியும். சோ அது வந்து இப்ப இருக்கிற என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து எனக்கு அது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. அடுத்த லெவல் ஒரு என்டர்பிரனர் ஆனாதான் நம்ம வந்துட்டு பொருளாதாரத்தில் இன்னும் நல்ல ஒரு மேல்நிலைக்கு போக முடியும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய பர்சன். சோ இது நான் எப்படி அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எனக்குள்ள வந்தது, அடுத்த லெவலுக்கு எப்படி நம்ம மூவ் பண்றது அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும். ஆனா அந்த பிசினஸ் பண்றதுக்கு வந்து மேஜர் இன்புட்ஸ் என்ன அப்படின்னா பணம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. பணம் மட்டும் கிடையாது, ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம் அண்ட் ரைட் அசோசியேஷன் வித் குட் பீப்புள். இந்த மூணு விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே ஒரு நபர் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் எனக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா என்னோட பிசினஸ் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க. ஏன்னா யாருக்குமே தொழில் அனுபவங்கிறது கிடையாதுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சிறுக கட்டி பெருகவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா போன்ற வளரும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து ஒருத்தன் பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னாக்கா நம்ம எடுத்துன்னே பெரிய மகுடத்தை தேடி போகக்கூடாதுங்க. சிறுக கட்டி பெருகவாள், சின்ன கோல் ஒன்று செட் பண்ணி அந்த கோலை முதல்ல நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய கோல் செட் பண்ணி போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு என்டர்பிரினரில் அப்ரோச். சோ நான் அந்த மாதிரி ஆங்கிள் தான் என்னுடைய தொழில் ஆரம்பிக்க போனேங்க. எப்படின்னாக்கா 1997 நான் பிசினஸ்குள்ள வந்தேன். அதாவது ஹாஸ்பிட்டல் அப்ளையன்சஸ் எல்லாம் மேனுபேக்சர் பண்ற யூனிட் ஆரம்பிச்சேன். அது எப்படி ஆரம்பிச்சேன்னு ஒரு பெரிய செட்டப்ல ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு 150-160 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்து ஒரே ஒரு வெல்டர் ஒரே ஒரு ஹெல்பர் இவங்களை வச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்லிருந்து எல்லாமே நானே செய்வேன். இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஆனால் நான் படித்தது டாக்டர் தொழில். இருந்தாலும் எல்லாமே அடிப்படையாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானே தான் போய் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதுவும் எப்படின்னாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை நினச்சி பார்த்தா மார்க்கெட்டுக்கு ஓடி போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வருவேன். அந்த ஆர்டருக்கு தேவையான அளவுக்கு தான் மூலப்பொருள்களை நான் ப்ரொக்யூர் பண்ணுவேன். ரெண்டே ஒர்க்கர்ஸ் வச்சிருப்பேன், அவங்க கூடவே நானும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்பர் வேலை செய்வேன். நான் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே பவுடர் கோட்டிங்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி அசம்பிள் பண்ணி டெஸ்பேச் பண்ணுறதுலேருந்து லாரி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் எல்லாமே நான் கூட செய்வேங்க. அப்படி டெவலப் பண்ண கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஒரு ஸ்மால் செட்டப்பா கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் என்னுடைய விநியோகத்தை ஆரம்பிச்சேன். நான் இப்ப வந்து தென்னிந்தியாவில் உள்ள 4 மாநிலங்களுக்கும் பிரதானமான சப்ளைகள் போயிட்டு இருக்கு. அவ்வப்பொழுது வட மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நான்
தேடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. தேடல் வந்து வாழ்க்கையில எல்லா சமயத்திலும் வேணும். தேடல் இருந்தாதான் வந்து முன்னேற்றம் இருக்கும். அதை ரொம்ப ஆணித்தரமா அழுத்தமா நீங்க சொல்லிருக்கீங்க. அப்புறம் ரைட் அசோசியேஷன், ரைட் டைம், குட் பீப்புள், இது இருந்தா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்ப உங்க ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் இல்லையா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எங்க ஆர்டர் எடுத்தீங்க? ஏன்னா நீங்க ரெண்டு ஹெல்பர்ஸ் இருந்தாங்க, ஹெல்பர்ஸா எடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதோட டிமாண்ட் வந்து இங்க எப்படி இருந்துட்டு இருக்கு? உங்களுக்கு வருஷம் முழுசும் இருந்துட்டு இருக்குமா எப்படின்னு சொல்லுங்க.
இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாரும், நான் என்னுடைய தொழில் அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இது நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா உங்களோட தொழிலுக்கு இதை வந்து ரிலேட் பண்ணி பாத்துக்கோங்க. முதல் முதல் நான் இதை ஆரம்பிச்சது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பேரூர்ல ஒரு தனியார் மருத்துவமனை, பேரூர் கோயில் பக்கத்தில் அந்த செல்வபுரத்தில், அவங்களுக்கு தான் நான் முதல் முதல் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படக்கூடிய பெட்ஸ், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ட்ராலிஸ், அப்புறம் சில கருவிகள்லாம் வந்து மேல்நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல, அதுக்கு வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு வரக்கூடிய ஃபெசிலிட்டேட்டிங் ட்ராலிஸ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா அதுக்கெல்லாம் ஹெவி டியூட்டி இருக்கு. அதனால அதை வந்து நாங்களே இண்டிஜினைஸ் பண்ணுவோம். சோ அது கஸ்டம் மேட் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி வேலை தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. பட் இந்த ஒர்க் வந்து எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணது முதல்ல வந்து பேரூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன நம்பி முதல் முதல் இந்த வேலையை கொடுத்தாங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்டா செய்ய ஆரம்பிச்சேன் அதே. அண்ட் லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு, ரெண்டாவது வந்துங்க போக்கஸ்டா ஒர்க் பண்றது. இந்த ரெண்டு விஷயம் நான் வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை வந்து பொத்தி பொத்தி நல்லா நம்ம பாதுகாக்கணும். அது சின்ன ஆர்டரா இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டரா இருந்தாலும் சரி, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறது ஒரு காலத்துல பேசப்பட்டது. இன்னைக்கு அது அப்படியே பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கஸ்டமர் டிலைட்னு சொல்றாங்க. கஸ்டமருடைய எதிர்பார்ப்பு நீங்க பூர்த்தி செய்யறதை விட கஸ்டமர் எதிர்பார்க்காத விஷயங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்ல. சோ அந்த கஸ்டமரை நான் சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து கோயில் பாளையத்துல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு கம்ப்ளீட்டா அவங்களுடைய ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா ஒரு 50 பெட் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் எனக்கு இவங்க ரெஃபரன்ஸ் மூலமா கிடைச்சு அதையும் செய்ய போனேன். நான் அந்த டாக்டருக்கு நான் பண்ணினது மூலமா அங்கிருந்து பல்லடம்க்கு ஒரு என்கொயரி, இப்படியே தாங்க நம்ம நெய்பர்ஹுட் தம் கோயம்புத்தூர் சுத்தி சுத்தி தான் என்னுடைய பிசினஸ் அப்படியே டெவலப் ஆனது. அப்புறம் நிறைய கருத்தரங்குகளுக்கு எல்லாம் போவோம், செமினார்ஸுக்கு போய் அங்கெல்லாம் நாங்க வந்து எங்க ப்ராடக்ட் ஸ்டால் எடுத்து டிஸ்பிளே வச்சு 3 நாள் அங்கேயே முகாம் போட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேயே டிராயிங் போடுவோம். கஸ்டமர் கூடவே உட்காந்து டாக்டர்ஸ்க்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்க டிவைஸ் பண்ணுவோம். அப்படி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி தான் இன்னைக்கு என்னுடைய நிறுவனம் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. இப்போ
காந்திஜி சொல்வார் இல்லையா, கஸ்டமர் இஸ் த கிங், கஸ்டமர் டிலைட் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ப்புகள் நம்மள தேடி வரட்டும் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஆனா வாய்ப்புகளை தேடி நாம தான் போகணும் இல்லையா. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் ஸ்ட்ரைக்ஸ் ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருந்துட்டு இருக்குது. நம்மள தேடி வரட்டும் வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும்? அதாவது ஒரு தொழில் முனைவோர் ஆறதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் டிகிரியா, பிளஸ் டூவா, டென்தா, அல்லது நீங்க சொன்ன மாதிரி தேடல், அந்த உத்வேகம் இருக்கணுமா?
நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ஒரு என்டர்பிரனருக்கு தேவை. ஆனா எல்லாத்தோட அப்பாற்பட்டது என்ன அப்படின்னா, அந்த பெர்சீவரன்ஸ், அதாவது விடாமுயற்சி. நமக்கு ஒன்னு வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ண தெரியணும் முதல்ல. இது வேணும் அப்படி என்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல கண்டறிய தெரியணுங்க. அது வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த மீடியா பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி டக்குன்னு ஒரு பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. தயவு செய்து என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் அந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துறாதீங்க. நாள் இருக்கு, வயசு இருக்கு, மாதங்கள் வருஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்க, எதுவும் வீண் போயிடாது. எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து நீங்க பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கிற எஜுகேஷனை வச்சுட்டு நீங்க உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு நீங்க தொழிலுக்குள்ள தாராளமா இறங்கலாம். போக போக நீங்க உங்களுடைய தொழிலுக்கு இடையிலேயே உங்களுடைய குவாலிபிகேஷனையும் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே வரலாம். அதனால முழுசா படிச்சுட்டு வந்ததான் தொழில் முனையணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. சோ நீங்க பிசினஸ்க்குள்ள வரணும், டிசிஷன் எடுக்கணும் முதல்ல, ஸ்ட்ராங் டிசிஷன். இதுல வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. நீங்க தாராளமா இன்னைக்கு இருக்கிற இந்த டெவலப்பிங் எக்கானமில என்ன பிசினஸ் வேணாலும் நீங்க பண்ணலாங்க. ஆனா செய்யற தொழில் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய சக்திக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல முதல்ல ஆரம்பிக்கணும். அந்த தொழில வந்து நீங்க இறங்கும்போது அந்த தொழிலினுடைய சுழல் சக்கரம் எப்படி இருக்குங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். நீங்க ஒரு ப்ராடக்ட சூஸ் பண்றீங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நான் பண்ணின ரிசர்ச் அதுதான். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்துல எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அன்ஹெல்த்தியா இருக்காங்க, எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் கேட்டர் ஆகுதா, இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தா இந்த ஊர் தாங்குமா? அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா வந்தாதான் என்னுடைய பொருள் அங்க நான் விநியோகம் பண்ண முடியும். அப்போ இந்த இது இன்னும் எவ்வளவு நாள் இந்த இண்டஸ்ட்ரி நிக்கும், அது என்னென்ன டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்குது, இறக்குமதி பொருள்களுக்கு மேல மோகம் ஜாஸ்தி இருந்து டாக்டருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களா, இல்ல நம்ம உள்நாட்டு பொருளே போதுமா, இப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் நான் என்னுடைய ப்ராடக்ட் லைன்ல பண்ணிட்டு வந்ததுனால நான் உள்ள வரும்போது என்னுடைய பிசினஸ் வந்து செகண்ட் குவார்டர் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருந்துச்சு. ஸோ நியூ என்டர்பிரினர்ஸ்க்கு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து எதர் ஃபர்ஸ்ட் குவார்டர் இல்லைன்னா செகண்ட் குவார்டர்ல இருக்கணும். அது கூட உங்களுடைய வயதையும் நீங்க ரிலேட் பண்ணி பாத்துக்கணும். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தொழிலுக்குள்ள வரலாம், 12ஆவது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசுல இருக்கும்போது ரொம்ப ஹெவியான ப்ரொஃபஷனுக்குள்ள எல்லாம் பூந்துடாதீங்க. சிம்பிளான ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுங்க. அதுல நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்டுடைய லைஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் குவார்டருக்குள்ள இருக்கணும். அதுல இருந்ததுன்னா உங்க வயசு மேல வர வர உங்க அனுபவம் மேல வரும், ப்ராடக்ட்டுக்கும் மார்க்கெட் இருக்கும், அது அப்படியே டெவலப் பண்ணி வரும். அப்புறம் அது 3rd quarter வரும்போது நீங்க செட்டில் ஆயிடலாம் உங்க தொழில. அப்புறம் அது 4th quarter என்டர் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் டைவர்சிபிகேஷனுக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய கருத்து.
நண்பர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லீங்களா, ரொம்ப அருமையா சொன்னாரு. அதாவது நாம செய்ய போற அந்த லைன், சூஸ் பண்ண போற அந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் குவார்டருக்குள்ள இருந்தா நிச்சயம் சக்சஸ் ஆக முடியும். 16 வயசுனாலும் சரி, 18 வயசு, எல்லாமே கால்குலேட் பண்ணி நல்ல ஒரு தரோ ஸ்டடி இருந்தா நல்ல முன்னுக்கு வரலாம், நல்ல வந்து சர்வைவ் பண்ணலாம், பிளரிஷ் ஆகலாங்கிற கருத்தை ரொம்ப அழகா டாக்டர் செந்தில்குமார் சொல்லியிருக்காங்க. சார், இப்ப நீங்க உங்களுடைய முதலீடு எவ்வளவுல இருந்தது, 2 ஹெல்பர்ஸ் வச்சு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க, இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்போ உங்க டேர்ன் ஓவர் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா?
நான் என்னுடைய கம்பெனி ஆரம்பிக்கும் போதுங்க 1 லட்ச ரூபா முதலீடுல ஆரம்பிச்சேன். 97ல் ஆஸ் எ ட்ரேடர் தான் முதல்ல நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல நான் வந்து ட்ரேடர்ல இருந்து மேனுபேக்சரரா மாறிட்டேன். சோ இதுதான் அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும்னு நான் முதல்ல சொன்னேன் என்னுடைய உரையில. ட்ரேடரா ஆரம்பிச்சேன்னா ஒரு வருஷத்துல வந்து மேனுஃபேக்சரா போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மார்க்கெட் நல்லா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், கஸ்டமருக்கு என்னுடைய அப்ரோச் பிடிச்சது, அவங்களுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி என்னால் வடிவமைச்சு கொடுக்க முடியுது அப்படிங்கறத கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கும் அது முடிஞ்சும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சது. ஆனா நான் ட்ரேடரா இருக்கிறதுனால நான் போய் ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட அதை எனக்கு மாத்தி செஞ்சு கொடுங்க, என் கஸ்டமர் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரில்லை. அப்போதான் என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் அதுதான், நான் வந்துட்டு சொந்தமா உற்பத்தி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு, எப்படி வேணாலும் செய்யலான்ற டெசிஷன் எடுத்தேன். அப்புறம் தான் நான் அந்த 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்ச கம்பெனிங்க. இப்ப என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பெனிக்குள்ள ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு 15-20 lakhs ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய இதுல இருக்கு. இது நான் சொல்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் லேண்ட் அண்ட் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்ப அந்த பிசினஸ் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஆட்கள் பற்றாக்குறை, வெல்டர்ஸ்க்கு டிமாண்ட் நிறைய இருக்கு, ஹெல்பர்ஸ்க்கு டிமாண்ட் நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பீப்புள் நம்மளுக்கு இப்ப தக்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே நாங்க இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ள இருக்கிறவங்க. அப்ப என்ன பண்றோம், நம்மளே அவங்களை என்கரேஜ் பண்றோம். இப்போ என்கரேஜ் பண்ணி அவங்களே போய் ஒரு யூனிட் போட சொல்லி அதுக்கு ஒரு கடன் உதவி கொடுத்து இமீடியட்டா அவங்களை யூனிட் ஸ்டார்ட் பண்ண வச்சு, அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்களால போய் ஆர்டர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நம்ம கிட்ட ஆர்டர் இருக்கும், நமக்கு செஞ்ச அனுபவப்பட்ட பசங்க, அவங்களுக்கு நம்மளே ஆர்டர்ஸ் ஃபீட் பண்ணி அவங்க மூலமா நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி என்னுடைய மார்க்கெட் டிமாண்டை நான் மீட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில கெட்டிங் ஆர்டர் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், எக்ஸிகியூஷன்ல தான் இப்ப எனக்கு வந்து அவுட் ஆஃப் டிமாண்ட்ல போயிட்டு இருக்குங்க இது. ஓகே, இப்போ நான் என்னுடைய பிசினஸ் க்ரோத் சொல்லிட்டேங்க. அப்புறம் ப்ராஃபிட் வந்து நீங்க காஜ் பண்ணிட்டு வர தெரியணும் உங்களுடைய தொழில்ல. அதாவது நீங்க எந்த தொழில், அதாவது ஒரு ட்ரேடிங் பிசினஸ் பண்ற நபரா இருந்தீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய அனுபவத்தில் நான் ட்ரேடரா இருந்ததுனால சொல்றேன், ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3% நெட் ப்ராஃபிட் இருக்கணும். உங்க செலவுகள்லாம் போக ஒரு 2-3% இருந்ததுன்னா நீங்க ட்ரேடிங் பிசினஸ் கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு கீழே போகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், எங்க தப்பு நடக்குது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. ரெண்டாவது வந்துட்டு மேனுபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 7-10% ப்ராஃபிட் இருக்கணுங்க. ஸோ 100 rupees நீங்க முதல் போட்டீங்க அப்படின்னா ஒரு 10 rupees லாபம் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து மேனுபேக்சரிங் ஆங்கிள் அந்த தொழில நீங்க எடுத்துட்டு போறத பத்தி யோசிக்கணும். இல்லாத பட்சத்தில் ட்ரேடரா திரும்ப மாறிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஒரு 5-10 years நீங்க மேனுபேக்சரா இருந்திருப்பீங்க, மார்க்கெட் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க திரும்ப ட்ரேடரா போறதுனால மார்க்கெட் வந்து உங்களை விட்டு கைவிட்டு போகாது. டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அவுட் சோர்ஸ் பண்ணுங்க உங்க ஒர்க்கை, அது மூலமா உங்களுடைய வருமானத்தை டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா வைங்க, ஆவரேஜ் ஆயிக்குங்க. ஸோ ஜஸ்ட் 2+1 என்னையும் சேர்த்திக்கணும் அதுல. ஸோ 2, ஒரு வெல்டர் ஒரு ஹெல்பர் பிளஸ் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ், 3 பேரா ஆரம்பிச்ச என்னுடைய கம்பெனி வந்து இப்ப 15 people ஒர்க் பண்றாங்க. இது போக என்னுடைய அவுட் சோர்சிங் யூனிட்ஸும் இருக்குங்க எனக்கு.
ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் டாக்டர் செந்தில்குமார் நம்மளுக்கு முன் வச்சிருக்காங்க. 3 பேர்ல ஆரம்பிச்ச தொழில் இன்னைக்கு 15 பேரோட இருக்குது இல்லீங்களா, கிட்டத்தட்ட 5-fold இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் வந்து 10% லாபம் இருக்கணும் ஒரு தயாரிப்பாளருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, எல்லாத்துக்கும் மேல தேடல், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற உத்வேகம் எல்லாம் வேணும்னு நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் சப்ளை ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க, இது தவிர வேற என்னென்ன அவென்யூஸ் இருக்குது நியூ என்ட்ரன்ஸ்க்கு போனா நல்லா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவென்யூஸ் என்னென்ன இருக்குது, நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க?
இது ரொம்ப அற்புதமான கேள்விங்க. இப்போ என்னுடைய அனிமல் ஹஸ்பண்டரி ரிலேட்டட் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டா, ஓரளவுக்கு இந்த சிட்டி லைஃப் கூட ஓரியன்ட் ஆகிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் படிப்பு குவாலிஃபிகேஷன் ஒரு கிரிட்டீரியா கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கெனைன் ப்ரீடிங் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதாவது பப்பீஸ் இன்னைக்கு அருமையான மார்க்கெட்டு கோயம்புத்தூர் சுற்றி நம்ம நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நல்ல ப்ரீடாக நல்ல பியூர் லைனாக செலக்ட் பண்ணி ஒரு கால்நடை மருத்துவருடைய அட்வைஸின் பேரில் நீங்கள் நல்ல பியூர் லைனாக வாங்கி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே வந்து ஒரு கண்ட்ரி ப்ரீடும் நீங்கள் வச்சுக்கலாம், நம்ம நாட்டு நாய் இருக்கு இல்லைங்களா, அது ப்ரீடிங், அதையும் வாங்கிட்டு அந்த கண்ட்ரி ப்ரீடு வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த ப்ரீடிங் டெக்னாலஜி கற்றுக்கலாம். அது மூலமாக நீங்கள் இந்த ப்ரீடிங் ஆப்ரேஷன்ஸை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். இது வந்து யங் என்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஃபீல்டாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அது போக கொஞ்சம் செமி அர்பனாக இருக்கிறவங்களா இருந்தால், கொஞ்சம் கிராமத்தோட கனெக்டிவிட்டியோட இருக்கிறவங்களா இருந்தால், ஏதோ ஒரு லீஸ் லேண்டு அக்கம் பக்கத்தில் பிடிக்க முடியும்னால், இல்லை உங்களுக்கே ஒரு சொந்த நிலங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாடர் கிராப்ஸாக வளர்த்திட்டு வந்துட்டு கேட்டில் ப்ரீடிங் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால ஸ்மால் லெவலில் ப்ரீடிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை வளர்த்தி அது சினையானதுக்கப்புறம் நீங்கள் அதை விற்கலாம். இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துட்டுருக்கு. ரெண்டாவது, மூணாவது வந்து இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிற நபராக இருந்தாங்கன்னா ஒரு சின்ன டிப்ளமா ப்ரோக்ராம் மாதிரி ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு அற்புதமான சர்வீஸ் அருமையான இண்டஸ்ட்ரிங்க. இப்ப நாங்களே எங்களுடைய நர்சிங் ஹோம் ஒன்று இருக்கு வடவள்ளியில, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான வெல் நாலேஜபிள் ஹார்ட்வேர் சைட்லேயாகட்டும் சாப்ட்வேர் சைட்லேயாகட்டும் நாலேஜபிள் ஹேண்ட்ஸ் வந்து டெஃபிஷியன்சியில் இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து இன்னைக்கு இன்னுமே ஒரு அன்டாப்ட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கு. எல்லாரும் ஏஎம்சி ஏஎம்சின்னு போடுறாங்க, பட் யாருமே வந்து நாலேஜ் இல்லாமல் தான் அந்த சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு அன்டாப்ட் இண்டஸ்ட்ரி. ஒன்றும் உங்களை குவாலிஃபை பண்ணிட்டு, ஓரளவுக்கு குவாலிஃபை பண்ணிட்டு, ஒரு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணுங்கிறதுல அவசியம், நிறைய டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கூட நீங்கள் ரெண்டர் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ஃப்ளெக்ஸி பேனர்ஸ் டிசைனிங் அண்ட் ஃப்ளெக்ஸி பேனர்ஸ் நீங்களே வந்து ஆர்டர்ஸ் எடுத்து டிஸ்பிளேவே போட்டு கொடுக்கறது, இது ஒரு ஃபீல்டு. இப்போதைக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டை தெரியுது. அடுத்தது எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். பார்த்துருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து மினரல் வாட்டர் குடிக்கக்கூடிய கான்செப்டே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்புற பக்கம்லாம் வந்து மினரல் வாட்டர் ரிக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. சின்ன அந்த 1 லிட்டர் பேக் ஆகட்டும், இல்லைனா இந்த பல்க் 20 லிட்டர் ஜார். ஸோ நீங்கள் ஒரு சின்ன டிவிஎஸ் சாம்பு, இந்த டிவிஎஸ் எக்ஸல் கூட வச்சுக்கிட்டு மினரல் வாட்டர் ஏஜென்சியும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மர் வின்டர் எல்லா சீசனுக்குமே இதுக்கு நல்ல ஆஃப் டேக் இருக்குங்க. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க நிறைய கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணி பல விதமான ஆபீஸுகளுக்குள்ள நீங்க உள்ள போய் வரும்போது கான்டாக்ட்ஸ் பெறுவோம். அந்த கான்டாக்ட்ஸ் மூலமா நீங்க வந்து பிசினஸ் டைவர்சிபிகேஷனுக்கும் கூட அந்த மினரல் வாட்டர் பிசினஸ் கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு 7 வருஷம் ஒரு கோயம்புத்தூர்ல ரொம்ப ஒரு முன்னோடியான ஒரு மினரல் வாட்டர் பிராண்டை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு சிம்பிளா ஆரம்பிச்சதுதான், அதுதான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நான் சூஸ் பண்ணது அது வந்து செகண்ட் குவார்டர் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இருந்த ப்ராடக்ட் அன்னைக்கு நான் அது சூஸ் பண்ணும்போது. இன்னைக்கு அது வந்து செகண்ட் தாண்டி தேர்ட் குவார்டருக்குள்ள இருந்துட்டு இருக்கு, பட் மார்க்கெட் ஆஃப் டேக் அதிகம் ஆயிட்டதுனால இன்னைக்கு கூட நீங்க மினரல் வாட்டர் பிசினஸ் தாராளமா செய்யலாம். நான் அந்த ஏஜென்சி எடுத்து 7 மாசத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா நான் எடுத்துட்டேங்க. 2 வெஹிக்கிள் போட்டிருந்தா 2 வெஹிக்கிளும் சம்பாரிச்சிட்டேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல. நிறைய கஸ்டமர் பேஸ் கிரியேட் ஆச்சு, பெரிய பெரிய நிறுவனங்களுடைய கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. அந்த ஆபீஸ்க்குள்ள நம்ம உள்ள போய் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ், ஒரு வேல்யூ அடிஷன் தெரிஞ்சது எனக்கு. இப்படிலாம் கூட தொழில் பண்றாங்க, இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பிசினஸ் பீப்புளா இருக்காங்க அப்படிங்கிற அனுபவம்லாம் எனக்கு கிடைச்சதுங்க. ஸோ எது உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம், அங்க போற கஸ்டமர் பேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷனுக்கு.
அனிமல் ஹஸ்பண்டரி ஆகட்டும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் தொழிலாகட்டும், பிளெக்சி போர்ட், அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஒரு 4 அவென்யூஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுல போகலாம் அப்படின்ட்டு வளரணும், வாழணும், நம்மளும் வளரணும், நம்மள சேர்ந்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதுல நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி இனி வரும் வாரம் தொடரும். நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. டாக்டர் செந்தில்குமாருக்கு இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறலாம். வணக்கம்.
வணக்கம்.
என்ன இளைஞர்களே, நிகழ்ச்சியா கேட்டீங்களா? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய தொழில் முறைகளான செல்லப்பிராணி வளர்ப்பு, பிளக்ஸ் போர்டு தயாரித்தல், கணினி மென்பொருள் போன்ற பல பயனுள்ள வழிமுறைகளை உங்களுக்கு கூறினார் இளம் தொழிலதிபர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா. அவர் கூறிய அந்த வழிகளை கடைபிடித்து பயன்பெறலாமா? இதன் தொடர்ச்சியா வரும் வாரங்களிலும் மேலும் பல வழிமுறைகளை கூறவிருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம்.
நேர்களை, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055.